الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والجنة للموحدين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم إلا قهل قهلشيوم உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமாக இருக்கும். கடியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு சோதனையாக படைச்சிருக்கிறார். அந்த சோதனை பலதரப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு நிலைமையில இருக்கு. சிலவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தால சோதிப்பான், இன்னும் சினவங்களுக்கு மனைவியால சோதனை, இன்னும் குழந்தையால, வியாபாரத்தால, அல்லது எளிமையால, வறுமையால, இப்படி பலதரப்பட்ட முறைகள் உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாலும் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிச்சு கொண்டுதான் இருக்கிறார். பொதுவாக நாங்கள் பார்ப்போம், ஒரு வசதி உள்ள மனிதனை நாங்கள் பார்த்து நினைப்போம், அவருக்கு சோதனையே இல்லை. ஆனால் அவரோட உட்கார்ந்து கேட்டால் எங்களுக்கு விளக்கும் என்னென்ன சோதனைகள் அவர் அவர்கிட்ட வாழ்க்கையில் முகம் கொள்வது. அதே மாதிரி பொதுவாக நாங்கள் நினைப்போம், யாராவது பொருளாதார ரீதியில் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் இவர் தான் சோதனையில் இருக்கேன். எப்படி பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறது சோதனையோ, பணக்காரனாக இருக்கிறதும் ஒரு சோதனை தான். எப்படி படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது ஒரு சோதனையோ, படிப்பறிவோடு இருக்கிறதும் ஒரு சோதனை தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் ஒரு சோதனையாக படைச்சிருக்கார். எனவே இந்த ஹுத்பாவில் இன்ஷா அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் திருமணத்துடைய வாழ்க்கை. இந்த திருமணத்துடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில சவால்களின் மூலமாக சில ஆண்களும் தான் பெண்களும் தான் தலாக்குடைய விஷயத்தில் சில சந்தர்ப்பத்தில் அவசரப்படுறாங்க. எனவே இந்த ஹுத்பாவில் இன்ஷா அல்லாஹ் இந்த தலாக்குக்கு வழி அமைக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் நிகாஹுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு கட்டத்தை ஆரம்பிக்க போறான். நிகாஹுடைய மஜ்லிஸ்ல ஒரு கணவன் சொல்றார், கபில் து நிகாஹா வ தஸ்வீஜஹா பிஸ்ஸதாக்கில் மஸ்கூரி வ ரதீது பிஹி வ பிஹா என்று சொன்ன உடனே அவருடைய வாழ்க்கையில இல்லாத பொறுப்புகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னால அவர் கணவனாக இருக்கல, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அந்த பெண்மணி ஒரு மனைவியாகவும் இருக்கல. வெறுமனே குறிப்பிட்ட சில வார்த்தைகளால ஒருவர் கணவனாக மாறுறார், இன்னொரு பெண்மணி ஒரு மனைவியாக மாறுறார். அது மட்டும் இல்ல, இந்த மனிதர் ஒரு மருமகனாக மாறுறார், அவ ஒரு மருமகளாக மாறுறார். இப்படி ஏராளமான எத்தனையோ புதிய புதிய பொறுப்புகள், புதிய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய சந்திப்புகள் உருவாகக்கூடிய ஒரு கட்டம் தான் திருமணம். அந்த கபிலுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் யாரும் தலாக்க பற்றி நினைச்சு கபிலுக்கு சொன்னதாக இல்லை. யாரெல்லாம் கபிலுக்கு சொல்றாங்களோ எல்லாரும் நினைச்சாங்க, இப்படி சந்தோஷமாக வாழணும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும், இப்படியாப்பட்ட ஒரு ட்ரீம், ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த நிக்காஹுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தை பற்றி, இந்த கபிலுக்கு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எப்படி பாவிக்கிறான்னு சொன்னா, மீசாக்கன் கலீதா என்பதாக சொல்றான். மீசாக்கன் கலீதா என்று சொன்னா ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கை. இதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை நுபுவத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பாவிச்ச வார்த்தையாகத்தான் இருக்குது. எனவே குர்ஆன்ல ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது, ஒரு இடம் திருமணம், ரெண்டாவது நபிமார்களுடைய பொறுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதாக கூறப்பட்டிருக்கு. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வெறும் லேசிக்கு எங்களுக்கு எங்கள் வார்த்தைகளால் நான் சொல்லலாம் நிக்கா என்ற ஒரு சின்ன விஷயம் தானே அது. ஆனாலும் இந்த அர்த்தத்தை விளங்குறவனும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய மனைவிக்கு தலாக் சொன்னாலும் அது செல்லுபடியாகாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோட, உலகத்தில் கூட எல்லாரும் பிளான் பண்றாங்க இவங்களை பிரிக்கும். ஒருத்தர் சொல்றாரு, லேசான முறைதான், நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஊர்வாசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பெண்மணியை பார்த்து நாங்க தலாக் சொல்லுவோம். எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்தாலும் அந்த தலாக் சொல்லுபடியாகாது அந்த கணவன் சொல்லாத வரை. இதன் மூலமா என்னங்களுக்கு விளங்குவதற்கு சொன்ன சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு நாங்க நினைக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு பொறுப்புண்டு இல்ல, ஒரு பிரமாண்டமான பொறுப்புண்ட நாங்க சுமக்கிறோம். இப்ப இதற்கு பின்னால திருமணத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது, ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. சில மக்களுக்கு ஒரு மாதம் சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கலாம், இல்லாட்டி சிலவங்களுக்கு சில மாதங்கள் அது கொஞ்சம் கூடையாக போகும், இன்னும் சில மக்களுக்கு வருடங்கள் போகும். ஆனாலும் ஒரு கட்டம் வரும் வாழ்க்கையில சில சவால்கள் ஒரு மனிதன் முகம் கொள்ளணும். அந்த சவால்களை முகம் கொள்ளக்கூடிய நேரத்துல தான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஆரம்பமாகக்கூடிய காலமாக இருக்கு. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, திருமணத்துல கணவன் மனைவியுடைய பகுதியை நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் ஃபிளைட்ல நாங்க பேசியிருக்கோமோ, அந்த ஃபிளைட்ல வந்து ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரூம் உள்ளுக்கு, அதுக்கு நாங்க காக்பிட்னு சொல்லுவோம், அந்த காக்பிட் உள்ளுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரு பைலட், ரெண்டாவது கோ பைலட். அப்ப கோ பைலட்டுக்கும் பைலட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்ப இந்த உதாரணம் நான் சொல்ற என்னத்துக்குன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியிலேயும் இப்படியாப்பட்ட ஒரு தொடர்பு தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பைலட்டாக ஆக்கியிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு. அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களை பரிபாலிக்க கூடியவங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். எனவே அவருக்கு நாம பைலட் என்று சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய கோ பைலட் இருக்கிறாங்களே, அவங்க தான் என்னோட மனைவி. சில மக்கள் நினைக்கலாம், ஏன் ரெண்டு பேர் அதுல இருக்கணும், ஒருத்தர் இருந்து பிளைட்ட கண்ட்ரோல் பண்ணினா டெஸ்டினேஷனை போய் தடையலாமே, போகணுமான இடத்த போய் தடையலாமே, ஏன் ரெண்டு பேரை போடணும் என்ற கேள்வி வரலாம். இதற்கு லேசான ஒரு ஜவாப் தான், பிளைட்ல போகக்கூடிய நேரத்துல சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு விளங்க வரும். டர்பியூலன்ஸ் என்ற ஒரு கட்டம் ஒன்று வரும். டர்பியூலன்ஸ் சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க பிளைட்ல, உங்களோட சீட்ல உட்காந்துக்கோங்க, இருக்கக்கூடிய பேக்ஸ் எடுத்துற வானம், சீட்ல உட்காந்து பெல்ட போட்டுக்கோங்க, இப்படியாப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரும். என்னன்னு சொன்னா இருக்கக்கூடிய காலகுண நிலைமை, அந்த அட்மாஸ்பியர் என்வாயரன்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வளாக்குழு கொஞ்சம் இருக்குது, அதை சுற்றி கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்கும் சொன்னா, பைலட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோ பைலட் வந்து இப்ப ஆக்சனுக்கு வருவாங்க. வளமையாக ஸ்மூதாக போகக்கூடிய நேரத்துல கோ பைலட் உதவி பெரிசாக தேவையில்ல, டர்பியூலன்ஸ் வரக்கூடிய நேரத்துல கோ பைலட்டும் சேரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டர்பியூலன்ஸ ஃபேஸ் பண்ணினாங்க என்று சொன்னால், கொஞ்சம் நேரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இப்ப சரி டர்பியூலன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம், இப்போ உங்களுக்கு தாராளமா பிளைட்ல நடக்கலாம், சாப்பாடு எடுக்கலாம், உங்களுக்கு பேக்கேஜ் ஒன்றுமேடா எடுத்துக்கொள்ளலாம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். குடும்ப வாழ்க்கையில என் சகோதரர்களே, அதிகமான ஆண்கள் நினைச்சிட்டாங்க, நாங்க தான் பைலட், எங்களுக்கு கோ பைலட் ஒன்று அவசியம் இல்லை. எனவே முடிவு செய்யக்கூடிய நேரத்துல நான் சொல்ற வார்த்தை தான் பைனல், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இல்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்த புரியமோ இல்லையோ நீங்க கேட்டுதான் நடக்கணும், நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், ஏன் நான் பைலட். இப்ப நாங்க மறுபடியும் பிளைட் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், கோ பைலட் உதவிக்கு வரக்கூடிய நேரத்துல பைலட் சொன்னார்னு சொன்னா, நீங்க உங்களோட பாட்டுல இருங்களே, நீங்க மிச்சம் காலம் பிளைட் ஓட்டில்ல, நான் கடைசி 30 வருஷமாக பிளைட் ஓட்டி கொண்டிருக்கியவர், நீங்க இன்றைக்கு நேரத்துக்கு 5 வருஷமாக வந்து எனக்கு படிச்சு தர தேவையில்ல, உங்களோட பாட்டுல உட்காருங்கன்னு சொன்னால், அவங்களோட உசுருக்கு பாதிப்பு மட்டும் இல்ல, பிளைட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத் உருவாகும். யாரின் காரணமா? பைலட்டுடைய ஈகோவின் காரணமா. இதே மாதிரி தான் சகோதரர்களை, எத்தனை குடும்பங்கள்ல கணவன்மாறு மனைவிமாறு சில விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்துல மனைவிமாருக்கு எந்தவித பகுதியும் வாழ்க்கையில கொடுக்காததன் காரணமாக பிள்ளைகள் அனாதையாகி போட்டு, பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கிறதுக்கு ஒரு வசதி இல்ல, மனைவி அவ ஒரு விதவையாக மாறிட்டா, புள்ளியோர் வாப்பா இல்லாம போறாங்க. இன்னும் சில கட்டங்கள்ல வந்து மனைவி மாறும் அவசரப்பட்டு தலாக்குக்கு போகக்கூடிய கட்டங்களை நாங்கள் கண்கூடாக இன்றைய காண்போம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பிளைட்டுடைய எக்ஸாம்பிளை மறுபடியும் வச்சு நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்க்க போனால், உலகத்துல ஆக சிறந்த பைலட் பிளைட்டை எடுத்து ஓட்டினாலும் டர்பியூலன்ஸ் இல்லாத பிளைட் உலகத்தில் எங்கேயும் இல்லை. அதே மாதிரி தான் உலகத்தில் சிறந்த கணவனாக நீங்க இருக்கலாம், ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது என்று யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்கலாம். எங்களுக்கும் பார்க்க ஆக சிறந்தவர் தான், உலகத்திலே ஆக சிறந்த கணவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த மனைவி மாறு ஆக சிறந்த மனைவி மாறு, ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையிலே டர்பியூலன்ஸ் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட மனைவி மாறும் இந்த பிரச்சனைகளை முகம் கொண்ட விதம் வித்தியாசம், நாங்க முகம் கொள்ளக்கூடிய விதம் வித்தியாசமானதாக இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல போனா சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய நேரத்துல முஸ்லிம்கள் அல்லாதவங்க, அதாவது முஸ்லிம்கள், மக்கால வாழ்ந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மக்காவுக்கு வரத்துக்கு அனுமதி கொடுக்கல. அந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் சஹாபாக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நபி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து, இந்த வருஷம் நாங்க உம்ரா செய்ய மாட்டோம், வார வருஷம் வந்து உம்ரா செய்வோம், எனவே நீங்க எல்லாரும் உங்களோட கொண்டைய சேவ் பண்ணிக்கோங்க என்பதாக சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் அதுக்கு இதாஸ் பண்ணல. ஏன் காரணம் என்ன சொன்னா, 350 கிலோமீட்டருக்கு மேல நாம பிரயாணம் செஞ்சு வந்திருக்கோம், இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில காபத்துள்ள கண் முன்னுக்கு இருக்குது. இந்த கட்டத்துல நபி அவங்க சொல்றாங்களே வானமேது, இது தாங்கத்துக்கு கஷ்டம், ஒரு இமோஷனல் ஸ்டேட் ஒன்ல இருந்தாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை வருவது, உடனடியாக பேசி யார்கிட்ட மஷூரா பண்றாங்கன்னு சொன்னால், வஹி வரக்கூடிய நபி, அல்லாவிடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக டைரக்டாக வஹி வரக்கூடிய நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உடனடியாக பேத்து உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட மனைவி கிட்ட பேத்து மஷூரா பண்றாங்க, நான் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை முகம் கொள்றேன், மனைவி எனக்கு ஒரு கைடன்ஸ் தரையலுமா, ஒரு மஷூரா தரையலுமா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் என்பதாக மனைவி கிட்ட தான் மஷூரா கேட்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க ஆரம்பிங்களே, உங்களைய பார்த்து எல்லாரும் பின்பற்றுவாங்க தானே. உடனடியாக பேத்து மனைவி சொன்ன விஷயத்தை செஞ்சாங்க, சஹாபாக்கள் பின்னால எல்லாரும் கொண்டே வெற்றி போனாங்க. என்ன சொல்ல வாரன்னு சொன்னா சகோதரர்களே, அதிகமான ஆண்கள்ட சில சந்தர்ப்பத்துல வரக்கூடிய ஒரு நஃப்ஸுடைய, எங்களோட நஃப்ஸுல இருக்கக்கூடிய ஒரு பலஹீனம் தான், நான் வைஃப்ட பேச ஏன் ஐடியா கேட்கணும், நான் ஏன் அவட்ட மஷூரா கேட்கணும், அவ சொல்றத நான் எடுத்து நடக்கவா, நான் ஒரு நாளும் சொல்லல, அவங்க தான் டிசிஷன் மேக்கராக இருக்கணுமேது, ஆனாலும் ஒரு சஜஷன் தரத்துக்காவது அவங்களுக்கு ஒரு இடம்பாடு ஒரு விடமுண்டு வெக்கத்தான் ஓணும். இதுதான் இஸ்லாமியர்களுக்கு காட்டி தரும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பைலட்டும் கோ பைலட்டும் சரியாக பங்கன் ஆவல்லாட்டி அந்த குடும்பம் பேத்து கடைசியில சேர்றது வந்து ஒரு தலாக்ல தான். அல்லாஹ் பாதுகாப்பு. எனவே சில காரணங்களை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், எனவே தலாக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய பிரமாண்டமான பில்டிங்கல்ல வந்து ஒரு ஃபயர் எக்ஸிட் ஒன்று இருக்கு, ஒரு ஃபயர் எக்ஸிட், அதாவது நெருப்புடைய நேரத்துல அந்த எக்ஸிட்டால உங்களுக்கு வெளியாகலாம். ஒரு ஃபிளைட் எடுத்தாலும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு எக்ஸிட் ஒன்று இருக்கு, ஒரு 4-5 எக்ஸிட் இருக்கு, அந்த டைம்ல தான் பாவிப்பாங்க. அது இல்லாம மெயின் எக்ஸிட்டாக அந்த எக்ஸிட் ஒரு நாளும் பாவிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இஸ்லாத்துல தலாக் என்றது ஒரு ஃபயர் எக்ஸிட்டே ஒழிய மெயின் எக்ஸிட் இல்லை. ஆனா சமூகத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், தலாக்க பாவிக்கியது ஒரு மெயின் எக்ஸிட்டாக தான் விளங்கும். வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் லேசான ஒரு சொல்யூஷனாக காண்றாங்க. என்ன சொன்னால், மேரேஜ் சரி வரல, டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யார் சரி நான் நிக்கா செஞ்சு கொள்றேன், இவருக்கு என்ன விளங்குது இல்ல, அவ சொல் இவர் சொல்றாரு அவருக்கு என்ன விளங்குது இல்ல, புரிந்து கொள்றது இல்ல, விட்டு கொடுக்கறது இல்ல, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை முன்வச்சு சொல்றாங்க. தலாக் இஸ் ஒன்லி சொல்யூஷன், தலாக் பண்ணினா எல்லாம் சரி. நாங்க அந்த பிரதர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், நீங்க தலாக் பண்ணினேன்னு சொல்லி, உங்களோட அடுத்ததாக வரக்கூடிய வாழ்க்கையில கட்டங்கள் சந்தோஷமாக இருக்கு நீங்க நினைக்கீங்களா என்று நாங்க எங்கட வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டால், எல்லாரும் சொல்ற அல்லாஹ் தான் அறிஞ்சவன், அந்த ஆன்சர் தான் ஒரு முஸ்லீம் சொல்லுவாரு, அல்லாஹ் தான் அறிவான். அதே மாதிரி ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் தலாக்குக்கு போகிறதுக்கு முன்னால எந்தெந்த முயற்சிகளை செய்யணுமோ 90% மேற்பட்ட ஆண்களும் தான் பெண்களும் தான் அந்த மேரேஜ்ல சரியான முறையில ஒர்க் பண்ணாம தலாக்குக்கு போகக்கூடிய கட்டத்தை காணும். உதாரணத்துக்கு காசிக்கோட்டுக்கு போகக்கூடிய தலாக்குடைய எண்ணிக்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், காசிக்கோட்டுக்கு பேசிட்டு கவுன்சிலிங் வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு 10 couples வந்தாங்க என்றால் ஒரு 2 couples கஷ்டப்பட்டு சேர்த்து அனுப்பி வைக்கலாம். 10 couples காசிக்கோட்டுக்கு பேசிட்டு அதுக்கு பின்னால கவுன்சிலிங் வந்தாங்கன்னு சொன்னால் சரி என்ன பிரச்சனை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு அவ்வளவு கொண்டு கொடுக்கலுமா இயலவா எந்தெந்த விஷயங்கள் என்ன பிரச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 கப்பல் வந்தா 2 கஷ்டப்பட்டு சேர்க்கலும் 8 டிவோர்ஸ் தான் பேச முடியுது. என்ன செல்லவாருன்னு சொன்னால் தலாக்குக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே உள்ளத்துல உறுதியான முடிவு ஆண்களும் தான் பெண்களும் தான். அதிகமானவர்கள் தெரிக்குது என்ன நடந்தாலும் காவல்ல இந்த விஷயத்தை வெச்ச கால பின்னுக்கு எடுக்கிற இல்ல தொடர்றது தான். அது யாரு வந்து என்னத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நாங்க டிவோர்ஸுக்கு தான் போகும் எனத்தான் அச்சன ஆண்கள் அதிகமான ஆண்கள் நினைக்கக்கூடியவங்களா இருக்கியாங்க. அதே மாதிரிதான் பெண்களும். இப்ப காரணங்களை நாங்க எடுத்து பார்த்தோம் சொன்னா டிவோர்ஸுக்கு எத்தனையோ காரணங்கள் எங்களுக்கு கொழும்புடைய அமைப்புல சொல்லிக்கொண்டு போகலாம். அது உதாரணத்துக்கு சொல்ல போனா இஸ்லாமிய முறப்படியில திருமணம் நடக்குது இல்லை, இன்னும் சில சந்தர்ப்பத்துல கணவன் மனைவி சேர்ந்து பாவங்கள் செய்யறது காரணமாகத்தான் இருக்குது, இன்னும் சில சந்தர்ப்பத்துல சரியான அறிவு இல்லாம வாழ்ந்து பண்ணிக்கலாம், கணவன் மனைவி கிட்ட குடும்பத்தை எப்படி நடத்தாட்டோம் என்ற அறிவு இல்லாம வாழ்ந்து பண்ணிக்கலாம், இன்னும் சிலவங்க ட்ரக்ஸ் ஆக இருக்கலாம், புரிந்துணர்வாக இருக்கலாம், இல்லாட்டி மாமி 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 மருமகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மூணாவது தரப்பினருடைய பிரச்சனையாக இருக்கலாம், தலாக்களுக்கு கோபம் போது இது தலாக்கில் பேச முடியுது, இப்படி பலதரப்பட்ட காரணங்களை சொல்லலாம். ஆனாலும் இந்த ஹுத்துபாவில் இன்ஷால்லாஹ் சில விடயங்களை மட்டும் பார்ப்போம். அதுல முதலாவது சகோதரர்களே, ஒரு திருமணம் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல சரியானதாக இல்லைன்னு சொன்னால் அந்த கட்டிடம் மிச்ச நாளைக்கு காத்திருக்காது. இஸ்லாமிய பவுண்டேஷன் இல்லாம நடக்கக்கூடிய திருமணம் மிச்சம் காலம் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒரு திருமணம் வந்து ஒரு சிவிலைசேஷனுக்கு ஒரு பவுண்டேஷனை தான் நான் சொல்லுவேன். எப்ப கபில்து நிக்காஹா சொல்றாங்களோ அதுதான் முழுக்கள். அதிலே இஸ்லாமிய முறப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த திருமணம் எவ்வளவு காலம் நீடிச்சு நிற்கும் என்பதை யாராலே மஷூ பண்ணலாம். இதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம். அதில் ஒன்று தான் ஆண்களுடைய பக்கத்தால் வரக்கூடிய ஒரு தவறு தான், ஒரு மகர ப்ரமிஸ் பண்ணிட்டு அந்த மகர கெட்டுறது இல்லை. உதாரணத்துக்கு சபையில சொல்லுவாரு, நான் 3 லட்சம் உங்களுக்கு மகர் தாரன் ஒரு ப்ரமிஸ், ஆனா அது கெட்டுறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் 1 லட்சத்தையோ 50,000த்தையோ 1.5 லட்சத்தையோ எப்படி ஒரு கணக்கை கெட்டிட்டு ஒரு பாக்கி பேலன்ஸ் வந்து வைப்பான். திருமணம் முடிஞ்சு கொஞ்சம் காலம் போக போல வந்து கேட்பாங்க மனைவி இல்லாட்டி மாமா, மகன் மகர பெண்டிங் மகர் ஒன்று இருக்குது அதை எடுக்கலாமா தரலையா மகளுக்கு கொடுக்கலையான்னு கேட்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான ஆண்கள் என்ன செல்வேண்டா, உங்களோட மகளை இவ்வளோ நான் பார்த்துக்கொள்ளலையா, நீங்க என்ன இந்த சின்ன சல்லியெல்லாம் கேட்டுக்கொண்டு வாரீங்க என்பது ஆசை ஆண்கள் சொல்லுவாங்க. மனைவி வந்து கேட்டா சொல்லுவாங்க, இவ்வளவு பார்த்துக்கொள்ள உங்களுக்கு போதவா, உங்களுக்கு நான் கூலி கூலி எடுத்து வச்சு இல்லையா, உங்களுக்காக வேண்டிதான் வாகனம் நான் வாங்கினேன், புள்ளியோட ஸ்கூலுக்கு அனுப்புறேன் இல்லையா, இவரு செய்யற எல்லாத்தையும் பேசுமா போவார். ஆனா என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா வாதா கொடுத்துட்டு அதுக்கு மாறு செஞ்சிருக்கார். இது இஸ்லாத்துல 100க்கு 100 பிள்ளைகள் தான் நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். எனவே யாரெல்லாம் மகர ப்ரொமிஸ் பண்றீங்களோ குடுக்கேலுமான அளவை ப்ரொமிஸ் பண்ணுங்க, ப்ரொமிஸ் பண்ற அளவு கொடுங்க. இன்னொரு உதாரணம் தான் வலி இல்லாம, அதாவது பெண்ணுடைய சைட்ல இருந்து வலி இல்லாம எத்தனையோ திருமணங்கள் நடக்கு. இதுக்கு எந்த கட்டங்கள் இது நடக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு சமூகத்துல கவலைக்கூடிய நிலைமை கவலையான செய்திகள் எங்களுக்கு கேள்விப்படும். ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட விருப்பப்படி எங்கேயோ பேத்து தனிமையில திருமணம் செஞ்சு கொண்டாங்க, எங்காலே ஒரு ரெஜிஸ்டரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியோ ஒரு வலி இல்லாம ஒரு பெண்ணுடைய தகப்பனோ சரி சகோதரனோ சரியத்த சில சட்டங்கள் இருக்குது அதுக்கு, அது இல்லாம இவங்களாகவே திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சோம். இந்த சந்தர்ப்பத்துல சகோதரர்களை விளைங்கொள்ளணும். இஸ்லாத்துடைய பவுண்டேஷன் இல்லாம ஆரம்பித்தது எவ்வளவு காலம் போகுமோ தெரியாது. நாங்க எவ்வளவு பிளான்ஸ் பார்த்திருக்கோம், ஒரு சகோதரர் வந்து சொன்னாரு, அவர் நாங்க எவ்வளவு காலம் நீங்க முடிச்சு எவ்வளவு காலம்னு கேட்டேன், சொன்னாரு 6 வருஷம் ஆகுது. அவர் கேட்டேன், இந்த உங்களோட ப்ரொபோசல் ப்ரொபோஸ் பண்ணின மேரேஜ் உண்டா இல்லாட்டி உங்களுக்கு லவ் அஃபேர் ஒன்று இருந்துச்சா, சொன்னாரு ஏன்னா மேரேஜுக்கும் பார்க்க எங்களோட அஃபேர்ஸ் லாங், அவர் அஃபேர்ஸ் லாங்கர் தேன் அவர் மேரேஜ். சர்ப்ரைஸ், எத்தனை வருஷம் அஃபேர் இருந்துச்சு, 16 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் நேசிச்சோம், ஆனா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தது 6 வருஷம் தான், இப்ப எங்களே வாழையலாம். அப்ப 22 வருஷமா உங்களுக்கு ஒத்தரொத்தர் தெரியுமே, இன்னும் வாழையலவா, என்ன காரணம்? இஸ்லாமிய முறப்படி இஸ்லாத்துடைய பேக்ரவுண்ட்ல பவுண்டேஷன் இல்லாம மேரேஜ் லைஃப் ஆரம்பிக்கிறது. இன்னும் சில கட்டங்கள் இருக்கு. திருமணங்களை செஞ்சு வைக்கிறதுக்கு பெண்கள் வந்து அது ஒரு அந்த நிக்காகக்கு வரக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம், அந்த பெண்மணியாக இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகவும் இருக்கலாம். என்ன நடக்கும் சொன்னா, சில வீடுகள்ல வீட்டுல இருக்கக்கூடிய வலிய போர்ஸ் பண்ணுவாங்க இந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறது. பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆணுக்கு இந்த திருமணம் புரியவே இல்லை. ஆனாலும் பெண்களுடைய அந்த பலத்தரையின் காரணமா, அவங்க போர்ஸ் பண்றதின் காரணமாக ஏழாத கட்டத்துல அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் சொல்ற சொல்லி நான் செஞ்சு வைக்கிறேன். ஆனா கோர்ட்ஸ்ல வந்து டிவோர்ஸ் முடிய போல அவர்கிட்ட கேட்டோம்னு சொன்னால், இந்த நிக்காவுக்கு நீங்க எவ்வளவு தூரம் புரியப்பட்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவாரு, நான் புரியப்படவே இல்லை, சரியத்துல வழியாக நான் வரணும் என்று இருக்கிறேன், அதற்காகவே நான் வழியாக வந்தேன். இது அவங்க பல பண்றது. அடுத்த சைட்ல பார்த்தோம் சொன்னா, சில வழிமாறுகள் இருப்பாங்க, ஆண்களையும் தான் பெண்களையும் தான் நிக்காவுக்கு போர்ஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சகோதரர் வந்து சொன்னாரு, எனக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு போகணும். நான் கேட்டேன் என்ன காரணம், இல்ல எங்கட உண்மை சொன்னா 23 வருஷத்திலே திருமணம் செய்யணும், இல்லைன்னு சொன்னா அது கூடாது. அந்த பிரதருக்கு இஸ்லாத்துடைய சரியான விளக்கம் இல்லாதது அது அவர்த்த ஒரு ப்ராப்ளமே ஒழிய, ஆனாலும் அவர்த்த உண்மை வந்து அவருக்கு போர்ஸ் பண்ணிருக்கியா. ஏராளமான கேசஸ் நாங்கள் கண்டிருக்கியோம், ஆண்களை உண்மை மாதிரி போர்ஸ் பண்றாங்க, நீங்க திருமணம் செய்யணும், உங்களுக்கு வயசு வந்து முடிஞ்சு. இவர் திருமணம் செய்யறதுக்கு ஐடியாவே இல்லை, அவருக்கு எத்தனையோ வேற பிளான்ஸ் இருக்குது. அவருக்கு அவருக்கு வாகனம் ஒன்று வாங்கணும், அவருக்கு வீடு வாங்கணும், அவருக்கு செட்டில் ஆகணும், இப்படி பலதரப்பட்ட கோல்ஸ் அவர்கிட்ட இருக்குது. திருமணத்தை மாணவன் போட்டதே அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எத்தனையோ பெண்மணிகள் இதன் காரணமாக கஷ்டப்படுறாங்க. திருமணம் செஞ்சு கொஞ்சம் காலம் போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு மனைவியே கணக்கே இல்லை. இப்போ மனைவி பேச்சு கேட்குறா, நீங்கள் ஏன்னப்பா என்ன நிக்கா செஞ்சீங்க, நான் நிக்கா செய்யலை, வீட்டில் ஆட்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணினாங்க. இந்த ஃபோர்ஸிங்கின் மூலமாக அந்த இன்னசென்ஸான அந்த பெண்மணிக்கு அவள் என்ன தவறு செஞ்சா, அவள வாழ்க்கையும் மண்ணாகுது, அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சரியான ஒரு தகப்பன் இல்லை. இதன் காரணமாக அந்த பெண்களும் தான் அந்த பிள்ளைகளும் தான் சில சந்தர்ப்பத்தில் ரோட்ல வந்து விழக்கூடிய நிலைமை ஆயிருக்கு. எனவே இது வந்து இஸ்லாமிய முறப்படி இல்லாம நிக்காக்கள் நடக்குது. ரெண்டாவது காரணம் சகோதரர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹுக்கு மாறு செய்யறது. இது ரெண்டு பேரும் சேர்ந்தாகவும் இருக்கலாம், தனிமையாகவும் இருக்கலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரர் வந்து சொல்றாரு, அவரோட பேசக்கூடிய நேரத்தில் அவர் முன் வந்து காரணங்களை சொல்றாரு, இல்ல அவர் சொல்றாரு, எங்க வாழ்க்கையில பாவங்கள் நடந்திருக்குது, பாவங்கள் நடந்திருக்குது, இதுதான் எங்கட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்று அவர் அதை மட்டும் தான் சொல்றாரு. சில வேற காரணங்களை சொல்றாரு. ஒரு கட்டத்துல சொல்றாரு, என்னுடைய மனைவியுடைய குறைகள் எனக்கு சொல்லத்துக்கு புரியம் இல்லை என்பதாக சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்தோம் அவருக்கு பேசுறதுக்கு. நாங்க நேரம் கொடுத்தோம், ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியின் காரணமாக நான் இன்டர்நெட்ல கெட்ட படங்களை பார்க்கக்கூடிய பழக்கத்தை என்னுடைய மனைவி எனக்கு உருவாக்கி தந்தா. முடிச்சு 15 வருஷம் வாசல காட்டி கொடுத்தது மனைவி. அவருடைய சம்பவம், அவருக்கு இப்பவே அவருக்கு 40+ அவர் அவர் சொல்ல, என்னுடைய மனைவி தான் எனக்கு இதை காட்டி தந்தா, நான் அந்த ஹராத்துல பேசி விழுந்தேன், அப்படி என்னோட வாழ்க்கை போகுது, ரெண்டு பேரும் சேர்ந்து பாவத்தை செஞ்சோம், இன்னும் காலம் கழியுது, ஒரு கட்டம் வருவது என்னோட வாழ்க்கையில். அவர் சொல்றாரு, 3 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய மனைவிட்ட நான் பேசக்கூடிய நேரத்துல மனிதன ரீதியில் எனக்கும் ஆசைகள் இருக்கித்தானே, பூர்த்தி செய்ய வாங்கலேன்னு சொன்ன நேரம் என்னுடைய மனைவி எனக்கு இந்த போனை தந்துட்டு சொல்றா, நீங்க இந்த போனை பார்த்துக்கோங்க, அது எல்லாமே இருக்குது. சகோதரர்களே பெரியார், ஒரு உதாரணம். இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, கவுன்சிலிங்ல வந்து சொல்லுவாங்க, என்னுடைய வைஃப் வந்து எனக்கிட்ட கேட்டா மியூசிக்கல் ஷோக்கு போகணும் என்று. இது முஸ்லிம்கள் மியூசிக்கல் ஷோக்கு போகணும் என்று கேட்டா நான் சொன்னா கூடாதுன்னு. நான் முஸ்லிம்கள் போறதில்ல, அவ பேச்ச அவட உம்மட்ட கேட்ட நேரம், உம்மட்ட ஏசி பட்டுக்கொண்டு வந்த நேரம் கணவன் பார்த்தாராம், பாவமே அவர் சொன்னாராம், நான் உங்களுக்காக வேண்டி, உங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நான் உங்களே மியூசிக்கல் ஷோக்கு எடுத்துக்கொண்டு போறேன். ரெண்டு பேரும் போறாங்க. இன்னசன கணவன்மார் வந்து சொல்லிக்காங்க, என்னுடைய மனைவி கேட்டா எனக்கு சிகரெட் வாங்கி தர சொல்லி நான் அவருக்கு சிகரெட் வாங்கி கொடுத்தேன் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, ஆனா சந்தோஷம் உண்மையா வரல, இப்ப பிரியிற கட்டம் வந்திருக்குது. இப்படி ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே. ரகசியமாக பாவங்களாகவும் இருக்கலாம், வெளிரங்கமான பாவமாக இருக்கலாம், நன்றாக விளங்கிக் கொள்ளணும். எப்ப ஒரு மனிதன் பாவத்துல ஈடுபடுவாரோ, திருமணம் செஞ்சுட்டு குறிப்பாக என்ன நடக்கும் என்று சொன்னால், இவர்த உள்ளத்துல மனைவிய பத்தி, மனைவிக்கும் இவருக்கும் மத்தியில உள்ளத்துல ஒரு சம்பந்தம் இல்லாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தண்டிப்பான்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொன்ன முதலாவது சம்பவத்தில் என்ன படிப்புன்னு சொன்னால், நீங்க ஹராத்துல சந்தோஷம் தேட பாத்தீங்களா, ரைட், நீங்க குறிப்பிட்ட காலத்துல சந்தோஷத்தை அடைஞ்சீங்க. ஆனா நினைவு வச்சுக்கோங்க, வெரி சூன் உங்களுக்கு ஹலால நான் தந்திக்கேன், அதே நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. ஹராத்துல உங்களுக்கு இன்பம் இருந்துச்சா, சரி, கொஞ்சம் காலம் உங்களுக்கு நேரம் தாரன், சரி, தௌபா என்ற வாசல் இருக்குது, திருந்தல்லையா, உங்களுக்கு ஹலாலாக தந்த மனைவி இருக்கியாவே, அவவே உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுவா. உங்களுக்கு ஹலால ஹலால தந்தும் நான் சோதிப்பன், ஹராத்த தந்தும் சோதிப்பன். இப்ப இந்த சோதனையில நீங்க என்னத்தை செய்றீங்கன்னு பார்ப்போம். கடைசா சொல்லுவா, நான் பிரிஞ்சுதான் போவன். பட்ட அடிக்சனுக்கு இவரு பலவின் அடிக்சனுக்கு மறந்தீக்கா, பெரிய தியாகம் அது. இப்படி சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் ஹதீஸின் மூலமா எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம், குரானுடைய ஆயத்தின் மூலமா எங்களுக்கு விளங்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அன்பை போடக்கூடியவனே ஒழிய எங்கள மனைவியோட உள்ளத்துல எங்களுக்கு அன்பை போடலாம். உலகத்தை நாங்க வாங்கி கொண்டாந்து கொட்டினாலும் எங்கள மனைவியுடைய உள்ளத்தை எங்களுக்கு வெல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டா, ஏ நபியே, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய முழு உலகத்தோட சஹாபாக்களுக்கு கொட்டினாலும் ஒரு நாள் உங்களுக்கு அவங்களோட உள்ளத்தை வெல்லலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓதின குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இரக்கத்தை போடக்கூடியவன். ஒரு கணவன் நினைக்கலாம், நான் மலேசியாவுக்கு நான் ஒரு ட்ரிப் எடுத்துக்கொண்டு போனா, இல்லாட்டி நான் ஹாலிடேஸ் வந்து நான் ஒரு 5 நாள் 10 நாள் ஃபேமிலியோட இருந்தால் என்ன வைஃபுடைய உள்ளத்தை வெல்லலாமே. எத்தனையோ பேர் வருவான் கவுன்சிலிங்க்கு, நான் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன், ஆனாலும் இவ இன்னும் நன்றி இல்லாத ஒரு பொம்பளையாகத்தான் வாழும். சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்லல செய்ய வானம் இது, மனைவிய சந்தோஷப்படுத்துறது ஒரு இபாதத், ஆனா விளங்கி கொள்ளணும். எங்கட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு எங்கட மனைவி பக்கம் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் இருக்குது, அது பேசும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்வைய பேணத்துக்கு, அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு அவருக்கு டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால், வீட்டுக்கு பேசி மனைவிய பார்க்கக்கூடிய நேரத்துல மனைவி அழகாக இருக்க மாட்டார். எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க ரோட்ல போக, எத்தனையோ பிளான் சொல்லிருக்கேன், ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆசை வருவது, ஆனால் என்னுடைய மனைவியை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏன் காரணம், கண்ண பேணல். இதே மாதிரி எங்கட பார்வையில சில சந்தர்ப்பத்துல சிறிய பாவமாக இருக்கலாம், ஒரு படம் பார்க்கக்கூடிய நேரத்துல குடும்பத்துல மனைவி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேற, கணவன் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேற. நான் வெளிரங்கத்தை பார்த்து முடியும் சார், ஒரு புல் அந்த படத்தை பார்க்கறது வேற. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்களே எங்கட கபரை தோண்டிக்கொள்ளும். அல்லாஹ் சந்தோஷப்படுத்த எப்ப மனிதன் ஆரம்பிப்பானோ, ஹதீஸுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிப்பானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவானா, ஏ ஜிப்ரீலே, நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிப்பாங்க, மலக்குமார்களை கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கியா, நானும் நேசிக்கியனே, மலக்குமார்களே நீங்களும் இந்த மனிதனை நேசிங்க. அல்லாவுடைய நேசனாக மாறுறேன்னு சொன்னா பாவம் இல்லாம தான் வாழ்வோம், பாவம் செஞ்சா தௌபா செய்யணும். இந்த அந்த ஹதீஸை தொடர்ச்சியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மனிதனை நேசிக்கக்கூடிய நேரத்துல பூமியில இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்துல இவரை பத்தி ஒரு நல்லெண்ணம், இவரோட சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பழக்கம், இவரோட சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகம் என்பதை ஆசைதான். அப்ப உலகத்துல மனைவி எங்களையோட சேராம வேற யாரு சேர்ந்த இன்பம் சகோதரர்கள், உள்ளத்தால சேர்றது, உடம்பு சேர்றதல்ல, உள்ளத்தை சேர்க்க வைக்கே அல்லாஹ் தான். லேசான முறை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால் எந்தவித சந்தேகமுமே இல்ல, அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை எங்களோட மனைவியோட உள்ளத்தோட சேர்ப்பான். பணத்தால உள்ளங்களை சேர்க்கல, உடம்ப சேர்க்கலாம், பெரிய பொறுமதியான வாகனத்துல போகலாம், ஆனாலும் உள்ளங்கள் பிரிஞ்சிருக்கலாம். எனவே சகோதரர்கள், இது ரெண்டாவது சொல்றாங்க, நான் எப்ப அல்லாஹுக்கு மாற்றம் செய்வேனோ அந்த மாற்றத்துடைய விபரீதன்ஸ் என்னுடைய மனைவியுடைய பிஹேவியர்ல நான் காணுவேன். எல்லாரும் சொல்றது சொல் பேச கேட்கிறா இல்லையே, ஃபர்ஸ்டுக்கு நான் பார்க்கணும் நான் என்ன செஞ்சேன். மனைவி மாதிரி சொல்லுவாங்க, நான் சொல்றது இவர் கேட்கிறாள் இல்ல, அவட சொந்த வாழ்க்கையில் என்ன பாவத்தை அவ செய்யறேன் அவ பார்ப்போம். எப்ப நாங்க தனிப்பட்ட முறையில தௌபா செய்வோமோ சகோதரர்களே, ஒரு குடிசையில வாழலாம், ஒரு கோடீஸ்வரன் பெரிய ஒரு மாளிகையில வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவரோட உள்ளத்தோட அவருக்கு மனைவி உள்ளத்தால சம்பந்தம் இல்ல, ஆனா குடிசையில வாழக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல மனைவியோட சந்தோஷம் இருக்கு. இது ரெண்டாவது காரணம். ரெண்டாவது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பழக்கம். மூணாவது சகோதரர்களை கடைசியாக திருமணத்துக்கு முன்னால திருமணத்துடைய வாழ்க்கை எப்படி நடத்தாட்டோம் தெரியாது. எப்படி நாங்க இப்ப முஸ்லிம் மொத்தத்தை கேட்டோம் சொன்னா, நீங்க குரானும் படிக்கிறது, குரானும் ஓதக்கூடிய முறையை படிக்கிறது கடமையா இல்லையா? கடமை. தொழுறதை எப்படி தொழுவணும் என்று படிக்கிறது கடமையா? கடமை. எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா மனைவியாக கணவனாக நான் நாளைக்கு வாழ போறேனே, இது எப்படி வாழ போறேன் என்று படிக்கிறது கடமையா? அந்த சந்தர்ப்பத்தை நான் கொஞ்சம் நினைப்போம். கடமைன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்ததாக நினைப்போம், என்னத்தான் படிக்க இருக்குது என்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் பெரிய ஒரு பதில் ஒன்று இருக்குது. ஆனாலும் சில விடயங்களை மட்டும் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு கணவன்மார்த்தேம் தான் மனைவிமார்கள் தேம் தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், முறைப்பாடு என்னுடைய மனைவிக்கு என்னைய விளங்குது இல்லை, புரிஞ்சு கொள்றா இல்ல, என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்றா இல்ல என்ற கம்ப்ளைண்ட் ஆண்கள் தேம் தான் பெண்கள் தேம் நான் கண்கூடாக கண்டிருக்கேன். அதே ஆண்கள்ட்ட நாங்க திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் என்ன கேட்போம் என்று சொன்னால், உங்களோட மனைவி உங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரைட், பட் நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட மனைவிய விளங்கிருக்கீங்க என்று கேட்டால், அனுபவத்துல சொல்றோம் எப்படின்னு சொன்னால், 10 ஆண்கள் வந்தால் அதுல ஒரு 7 ஆண்களுக்கு அதுக்கு சரியான பதில் தர ஏலா. ஏன்? மனைவிய மனைவி அவரே புரிஞ்சில்ல, குடும்பத்துடைய தலைவராக இருந்து ஆனா அவர் எதிர்பார்க்கிறாரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மனைவி அவரை விளங்கும். This is not right. அதே மாதிரி தான் சிஸ்டர்ஸ் நான் கேட்டா இதே பதில் தான், அவருக்கு என்ன புரிஞ்சு கொள்ளாரு இல்ல, உங்களோட கணவனை நீங்க புரிஞ்சுக்கீங்களா இல்ல, அவருக்கு கோம்போம் இது அல்ல, அது சிபத்துகள். அது வெளியால நாங்க உலகத்துல பழகக்கூடிய நேரத்திலே அது எங்களுக்கு விளங்கும். ஒருத்தருக்கு சுருக்க கோம் போற சுபாவம் இருக்கும், சிறவங்க நிதானமா இருப்பாங்க, அது வெளியாக்கும் குடும்ப வாழ்க்கையை நடத்த போல. இது தனிப்பட்ட ஒரு அறிவு. இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, மனைவியோடு எப்படி பேசணும் என்றது கணவன்மாருக்கு தெரியாது, எப்படி பேசணும் எந்த முறை அனுபவம் தெரியாது, அது ஒரு கலை. நாங்க எங்கட மனைவியோட பேசுறது வந்து நாங்க எங்கட ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி, அதாவது எங்கட ஆண்களோட நாங்க பேசுற மாதிரி பெண்களோட பேசுவோம். ஆனாலும் சரியான முறையில நாங்க பெண்களை பத்தி படிச்சோம் சொன்னால், நாங்க எங்கட அப்ரோச்ச மாத்தோணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க உதாரணம் பார்த்தோம் சொன்னால், அபூ ஜரா உம்மு ஜரா நீட்ட சம்பவம், ஆனா யாருக்கெல்லாம் இந்த சம்பவம் தெரியுமோ, இந்த நீ ஒரு ஹதீஸ்களே நீட்ட ஒரு சம்பவம் தான் அது. ஆனா முழு சம்பவத்தை சொன்னது, கதையை சொன்னது வந்து மனைவி, மனைவி தான் நீண்ட சம்பவம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசாக பேசினதபடி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட, ஆயிஷாவே அபூ ஜரா எப்படி உம்மு ஜராவோட இருந்தையோ அதே மாதிரி தானே அவங்களோட இறக்கமா தான் இருக்கிறேன் சொன்ன நேரம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க அதுக்கும் பார்க்க என்னோட இறக்கம், இப்படி சந்தோஷமான அன்று வரக்கூடிய வார்த்தைகளை நபி அவங்க பேசினாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எங்க மனைவியோட இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசுறது கஷ்டம். ஏன்னு சொன்னால், இப்படியாப்பட்ட வார்த்தைகள் ஒருத்தர் பேசுறேன்னு சொன்னால், முதலாவது மனைவியுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன விளங்கினா தான் அவருக்கு பேசலாம். எத்தனை கணவன்மாருக்கு மனைவிய சிறுபுடு தட்டு, மனைவி சிறுபுடு தட்ட முயற்சி செய்யறா, இவர் பார்த்துட்டு சொல்லுவாரு இதெல்லாம் ஜோக் இல்ல, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கணும், நீங்க சும்மா ஜோக் பண்ணி சின்ன புள்ளமாய் பேசுவீங்க, நீங்க என்ன குழந்தை மாய், உங்களோட உண்மை அவங்களே சரியா வளர்த்தில போல, இவரு பெரிய சயின்ஸ் பேசுறாரு. ஆனா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயசு எங்களுக்கு தெரியும், நபி அவங்க வஃபாத்தாவுக்கு 18 வயசு தான், நபி அவங்களுக்கு 60, ஆனா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா 15 வயசு. இந்த சந்தர்ப்பத்துல பேசின அழகு இருக்குது சகோதரர்கள், எங்களுக்கு உதாரணமா இருக்குது. எனவே மனைவியோட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் மனைவி எப்படி கணவனோட பேசணும் என்றதே படிக்கணும். அதிகமான ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் தான், வீட்டு வாசலுக்கு போன உடனே நீங்க ஒன்று மெனையோட பேச வேணும், இது அதிகமான ஆண்கள் சொல்லுவாங்க. எத்தனை ஆண்களுக்கு தெரியும் இதுல காரணம் என்ன, ஏன் ஆண்கள் இப்படி சொல்றாங்க, எத்தனை பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும் ஏன் அப்படி சொல்றது, பெண்களுக்கும் தெரியும் ஏன் சொல்றது, வீட்டுக்கு போன உடனே எங்கட புள்ள பணிய பொழுது கொஞ்சம் இன்ஜராவிக்கிறேன்னு சொன்னோடனே இவர் வந்த வாக்குல ஏசுறார். காரணத்தை தெரியுமே நான் சகோதரர்களே, நாங்க நிதானமாக நடந்து கொள்வோம், இதெல்லாம் தான் படிக்கணும். இன்னும் படிக்க போறோம் சொன்னால், சரி மனைவி சரியான முறையில நாங்க எதிர்பார்க்கிற கூடிய முறையில வாழ்றா இல்ல, இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் என்னுடைய மனைவி எப்படி சரிப்படுத்துறது, இதுவும் இஸ்லாம் காட்டிக்க கூடிய வழிதான். முதலாவது அட்வைஸ் பண்ணுங்க, ரெண்டாவது நீங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருங்க, மூணாவது அடியுங்க. இப்ப
அடிக்கன்னு சொன்னால் இதை பத்தி விளக்கம் ஒன்றே இருக்குது. மிஸ்வாக்க பாவிச்சு அடிங்க, அடிக்கக்கூடிய நேரத்தில் எந்த வித மாக்கும் நிக்கசடு, நோவின மரசடு. அப்ப எல்லாரும் கேட்கலாம், என்னத்துக்கு அப்ப அடிக்க சொல்லுது குர்ஆன்? அடிக்க ஏன்னு சொன்னா சகோதரர்களே, ஒரு இமோஷனல் பீட்டிங் ஒழிய இட்ஸ் நாட் அ பிசிக்கல் பீட்டிங். ஆண்கள் எங்கட பிளன காட்ட போறோம் இப்ப இல்ல, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உலமாக்கல் விளக்கப்படுத்திக்கியாங்க. ஆனா கவலைக்கூடிய விடயம் சகோதரர்களே, குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் சிரமம் நினைக்கியாங்க, அடிக்கத்துக்கு அனுமதிக்குதானே கண்ட வாக்கள் அடிக்கியாங்க. நசிஹத் கொடுத்தீங்களா? ஒரு ஒரு பிரதரை நான் பர்சனலா சந்திச்சு பேசக்கூடிய நேரத்துல சொன்னேன், நீங்க இவ்வளவு வைஃப பத்தி சொல்லீங்களே, இதெல்லாம் சீராக்குறதுக்கு வைஃப்க்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்கன்னு கேட்ட நேரம் அவர் சொல்றாரு, நான் செஞ்சது அடிச்சே மட்டும்தான். இப்ப தலாக்குக்கு போறாரு, எந்த முறையில நான் என்ன வைஃப சரியான ட்ரக்குக்கு போனாரு? சில சந்தர்ப்பத்துல கணவன் மாறு தவறான நடவடிக்கைகளை மனைவி இப்ப என்ன செய்யணும்? இஸ்லாம் வழிகாட்டு. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாப்பட்ட ஏராளமான விஷயங்கள் படிக்கணும் திருமணத்துக்கு முன்னால. படிச்சோம் என்று சொன்னால் காரணம் விளங்கும், காரணம் விளங்கினால் அது முகம் கொள்ள லேசு, மிச்சம் லேசாக இருக்கு. ஆனாலும் இந்த காலத்துல ப்ரொபோசல் வந்தால் நாம பாக்குறது இன்கம் எவ்வளவு, படிப்பறிவு எவ்வளவு. நான் சொல்லல பார்க்க வானமேண்டு, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியிலையும் அது டாக்டர் ஆகதா இருக்கலாம், இன்ஜினியர் ஆகதா இருக்கலாம், அக்கௌண்டன் ஆகினாலும் காவல்ல எங்கேயும் படிச்சு கொடுக்கறது இல்ல. நீங்க எப்படி நல்ல ஒரு கணவனாக இருக்கணும் என்பதை படிச்சு கொடுக்கறது இல்ல. அதிகமான மக்கள் வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஸ்டைல் என்னன்னு சொன்னால், என்னுடைய வாப்பா வாழ்ந்த முறையை தான் நானும் வாழ்வேன். நேற்று ஒரு பிரதர் வாராரு, அவர் சொல்லாரு அவர் வைஃபுக்கு அடிச்சு ஒரு 8-9 வருஷமா வழக்கமாக அடிப்பார். நான் அவர்கிட்ட கேட்ட முதலாவது கேள்வி, உங்களோட வாப்பா உங்களோட உமா அடிக்கக்கூடியதை நீங்க கண்ணால கண்டீங்களா? அவர் சிரிச்சு கொண்டு சொன்னாரு, ஓ. எனவே அவருக்கு அவர்கிட்ட வைஃப் அடிக்கிறது பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்ல, ஏன் வாப்பா அடிக்கிறத கண்டார். எனவே சகோதரர்களே, பெரியார்கள், நீண்ட ஒரு ஒரு டிஸ்கஷன் தான் இருக்குது. எனவே இந்த மூணு விஷயங்களை வச்சு அதே மாதிரி வேற காரணங்களும் இருக்குது. எனவே நாங்கள் எப்படி ஒரு ஒரு வெனியூ, ஒரு வலிமவாக இருக்கலாம், ஒரு என்ன ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில், ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கில் செலவழிக்கு. ஒரு பிரதர் வந்து சொல்றாரு, வீட்ல இருந்து ஹாலுக்கு போ, ஹாலில் இருந்து வீட்டுக்கு வர 100,000 நான் செலவழித்தேன் வாகனத்துக்கு. ஆனா இதை பத்தி படிக்கிறதுக்கு எவ்வளவு பேரு நேரங்கள் காலங்கள் கொடுத்து உலமாக்களை சந்திச்சு அதை பத்தி தெரிஞ்ச மக்களை சந்திச்சு படிச்சுட்டாங்கன்னு சொன்னால், நீங்க 100,000 செலவழிக்கிறத ஒரு வாரம் செலவழிக்காம குடும்ப வாழ்க்கையை நடத்தணுமான முறையை படிச்சு போனாங்கல்ல கணவனும் மனைவி மாறு, நாளைக்கு எங்கட வரக்கூடிய குழந்தைகளும் எங்களைய பார்த்து படிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு சந்ததி உண்டு, நல்ல ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு இந்த சமூகத்துக்கு உச்சிட்டு போகலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட குடும்பங்களை எங்களுக்கு சரியான புரிந்துணர்வை கணவன் மனைவிக்கு மத்தியில் உருவாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட மனைவிமார்களை எங்கட குழந்தைகளை எங்கட கண் குளிர்ச்சியாக ஆக்குவானாக. வாஹிர தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.